ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோட்பாட்டு வேலைகளின் சிறப்பு அம்சங்கள். வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அது சிங்கார போதத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள்லாம் இலக்கிய வார்த்தைகள் இல்ல, தர்க்க வார்த்தைகள். அந்த பிரதிஜ்ஞை என்ற வார்த்தையினுடைய தமிழாக்கம் தான் மேற்கோள். அப்புறம் ஹேத்து, ஹேத்துன்னு நடத்துற ரீசனிங், இவ்வாறு மேற்கொண்டதற்கு இது காரணம் இது என்று காட்டுறது ரீசனிங். அந்த ரீசனிங்கிறதுக்கு தான் அது என்ன பேரு தர்க்க சாஸ்திரத்தில் ஹேத்து, ஹேத்து ஹெச். அந்த ஹேத்துங்கிறது தமிழ் எப்படி வருது? ஹா பரங்கிறது அரண் வரும் தமிழ்ல. அதுபோல அது என்ன வருது? ஹேத்துங்கிறது ஏதும் வருது, ஏதும். அதுக்கப்புறம் என்னது? திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னு என்ன? ஒரு கருத்தை வலியுறுத்தி விட்டு அந்த கருத்தை நடைமுறை விஞ்ஞானத்துல வச்சு காட்டுறது. அதுக்கு வேறு உவமை கிடையாது, உவமை வேற. தமிழ்ல சொல்லப்படுகின்ற உவமை வேற. இப்ப இங்கிலீஷ்லயுமே இங்கிலீஷ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வருது பாருங்க? கம்பாரிசன் அது வேற, சிமிலி அது வேற, மெட்டாஃபர் அது வேற, பேரபிள் வேற. எத்தனை சொல்ல பாருங்க இங்கிலீஷ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதே போலதான் திருஷ்டாந்தம் என்பது தர்க்க சாஸ்திரத்துல ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு நடைமுறையில் வருகின்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அதை உயிர்த்துணருமாறு செய்வது. ஒரு உதாரணம் ஒண்ணு சொன்னேன் பாருங்க. இப்ப சிவம், இந்த ரெண்டும் பொருள் ஒன்றுதான். சிவம் வேற, சக்தி வேற, இல்ல ரெண்டு வேற இல்லைங்கல்ல. இப்ப ஒண்ணு சொல்லிட்டு போக வேண்டியதான, எதுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்றீங்க? அப்போ அவனே சொல்ற, இதை புரிய வைக்கணும். ஒரு கேள்வி கேட்கிறான், சிவமும் சக்தியும் ஒண்ணுங்கிறீங்க, அப்ப ஒரு வார்த்தையை வச்சு போக வேண்டியதான, எதுக்கு ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு இருக்கீங்க? அவர் கேள்வி வருது இல்லையா? அப்பதான் சொல்வாரு, அதுதான் உதாரணம் சொல்வாரு. சூரியனும் ஒளியும் போல. இப்ப சூரியன் ஒரு பொருள், அவனிடத்துல இருக்கிற ஒளி ஒரு பொருள். இப்ப சூரியனும் சூரிய ஒளியும் ஒன்னா வேறையா? அப்படின்னா ஒரு வகையால் ஒன்று, ஒரு வகையால் வேற. அப்ப ரெண்டு சார்ந்த சன் வச்சுட்டு போனா போதுமே, சன் ரேன் ஏன் வைக்கிறீங்க? இப்போ ஒய்வர் சைனிங் அனதர் வேர்ட் சன் ரேஸ் ஏன் வருது? அப்போ சூரியன் ஒரு பொருள், அந்த பொருளுடைய அதனுடைய ஒரு தன்மை வந்து ஒளிக்கரணங்களை வெளிப்படுத்துவது, அந்த ரேஸ். இப்ப ஒளிக்கரணங்கள் நம் மீது படுது, ஒரு கான்செப்ட் என்ன? சூரியனுடைய ரேஸ் நீங்க அனுபவிக்கிறீங்க, அந்த சூரியனுடைய ரேஸ் உங்க மேல பட்டதுனால சூரியனை தொட்டுட்டே நீங்க சொல்ல முடியுமா? அதே போலதான் சிவபெருமானுடைய சக்தி உங்க மேல பதியுமே, அது சிவபெருமான தொட முடியாது. இது புரியுது இல்ல? இப்ப புரியல. திருஷ்டாந்தம் என்னது? திருஷ்டாந்தம் சொல்லக்கூடிய கான்செப்ட உலகத்துல நடைமுறையில வச்சு பல நூறு பொருள் வருது பாருங்க. இப்ப சூரியன், சூரியன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்படி அறிகிறாய்? இப்ப சூரியன் மறைந்த பிறகு, சூரியன் மறைஞ்சாச்சு. இப்ப சூரியன் மறைஞ்சுதான் சார், எங்க வீட்டுல ஒரு பெரிய டார்ச் லைட் வச்சிருக்கேன், இதை வச்சு நான் அடிச்சு காட்டேன் பாருங்க. எங்க இருக்காங்க? சூரியன் இருக்காங்க, போயிருக்கீங்க. பவர்ஃபுல் டார்ச் லைட், இந்த டார்ச் லைட்டை வச்சு அவனை அடிச்சு இங்க இருக்கான்னு சொல்லுவியா
நீ?
அப்ப என்ன ஆகுது? சூரியன் நான் இருக்கிறேன் என்பதை அவனுடைய ரேஸ் தான் அவனுக்கு காட்டும். என்ன அருமையான உதாரணம்! சூரியன், சூரியனை பார்ப்பது எது வேணும் உனக்கு? சூரியனுடைய ஒளி இல்லாம சூரியனை பார்க்க முடியாது இல்லையா? நீ வச்சிருக்கிற ஒளியை வச்சு பார்க்க முடியுமா? அப்ப சூரியனுடைய ஒளிதான் சூரியனை காட்டும். அதே போலதான் இறைவனுடைய அறிவாகிய பதிஞானம் தான் அவரை காட்டும். எத்தனை விஷயம் பெறப்படுது?
ஒரு உமை,
ஒரு உமை இல்ல, எவ்வளவு அவா. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி சன் லைட்? ரெண்டு வேற வேற. என்ன ஒரு வகையில வேற தான், விளக்கும் போது சூரியன் என்றும், பிற பொருள்களை விளக்கும் போது சூரிய கதிர் என்றும் பெயர் வரும். தர்க்கத்தை எப்படி விளக்கம் கொடுக்கிறாம? சூரியன் தன்னை விளக்கும் போது சூரியன், ஆனா அது சூரிய ஒளி யாரும் காட்டுதுன்னு, இது மரம் இது செடின்னு காட்டுது இல்ல, அப்ப சூரிய ஒளி என்ன அந்த விளக்கம் எப்படி போடுவேன்? இதுக்கு பேரு தர்க்கசாஸ்திரம் என்னது? இது தர்க்கத்தில் உள்ள பேர் தான் திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம் இது தர்க்கத்தில் ஒரு அங்கம். அந்த திருஷ்டாந்தம் என்பது இங்கிலீஷ் வார்த்தை என்ன அதையும் குறிச்சுக்கோங்க, இண்டக்டிவ் ப்ரூஃப். இண்டக்டிவ் ப்ரூஃப், யூ ஆர் இண்டக்டிங் சம்திங் த்ரூ அனதர் திங். இது மகா மேதை. ஏன் நல்லசாமி பிள்ளை சொல்ற இதெல்லாம் நான் சொல்ல, நல்லசாமி பிள்ளை சிவஞான கோபத்தை ஆங்கிலத்தை மொழி எடுத்து கமெண்ட்ரி கொடுத்து பெரிய அவர் பெரிய ஜட்ஜா இருந்தவர். He was an advocate. He was a judge.
பரிஞானம்
கிடைத்தால்தான்
காணலாம்.
சைவ சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா, உன்னுடைய அப்ப உன்னுடைய அறிவினால இறைவனை அறிய முடிய முடியாதானா? அப்படியும் இல்லை. அதாவது இறைவன் இந்த மூன்று பொருள்கள் இருக்க, இந்த மூன்று பொருள்களுக்கு ரெண்டு எலக்ட்ரான் உண்டு, ஒன்று தடத்தம் இன்னொன்று சொருவம். இந்த மூன்று பொருள்களுக்கும் உண்டு, அதுல நம்முடைய அறிவினாலே. இப்ப ஏன்னா அவர் என்ன கேள்வி வரும் அப்படின்னு, சிவஞான போதம் படிக்கணும், கடவுள் காட்டணிட்டு அடிச்சுட்டு போறாரு, அப்படி ஒரு கேள்வி வரும்ல? கடவுள் என்னைக்கு காட்டணும் நினைக்கிறாரு, காட்டிட்டு போறோம், இதுக்கு எதுக்கு உட்காந்து படிக்கணும் அப்படி சொல்லுவீங்களா? அது அவ்வளவு வந்து ஆகி போனோம் இல்ல, எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, இந்த நூல்களினால பயனே இல்லை நினைச்சாரு. நூல்களும் வேணும், ஆனா நூல்களின் வாயிலாக எதை அறிய முடியும்? இந்த மூன்று பொருள்களில் தடத்த லட்சணத்தை அறியலாம், இது இவ்வாறு இருக்கும் என்பதை அறியலாம். அதுவும் தேவை, அதுவும் தெரியணும் இல்லையா? அப்போ தடத்த லட்சணத்தை அறிவது நூல்கள். தடக்கல தடத்த லட்சணம், தடத்த லட்சணம், ஸ்தடத்த லட்சணம். ஸ்தடத்தம் என்ற சான்ஸ்கிரிட் வரும் தமிழ்ல, தடத்தம் கந்தன்ங்கிறது கந்தன் வருது இல்லையா,
இயல்பாக
அதுக்கு ஒரு வழக்கம் உண்டு. சடத்தம்னா என்னன்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு கலந்து இருக்கும் போது வெளிப்படுகின்ற ஒரு நிலை. சொருவங்களே அந்த பொருள் தண்ணிலேயே வெளிப்படுத்துவது வாயிலாக பயனில்லை அர்த்தம் இல்ல. நூல்களின் வாயிலாக இந்த மூன்று பொருள்களின் தடத்த லக்கணத்தை அறிய முடியும். ஆனால் அந்த பரிஞானத்தினாலே தான் இந்த மூன்று பொருளுடைய சொரூப லக்கணத்தை அறிய முடியும். ஒண்ணு தெரியணும், இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ நான் கனடாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாக்குறேன்? மேப்ல கனடா எங்க இருக்குது, எங்க ஊர்ல இருந்து பிளைட் ஏறுறதுக்கு சென்னை வர்றதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, சென்னையில இருந்து இந்த பிளைட் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுது, எவ்வளவு சார்ஜ் பண்றான், இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டுதான கனடாவுக்கு வர முடியும். இதுதான் தடத்தம். இப்படி இறைவனுடைய தடத்தத்தை அறியலாம். இப்போ இதுவரைக்கும் கனடால வந்து லேண்ட் பண்ண பிறகு என்ன பண்றேன், கனடாவுடைய சுரூபத்தை அறியினேன். ஆனா கனடாவை பற்றி நான் தெரிந்தது இருக்கே, அது என்னது? சடத்தம். அப்ப அதுவும் வேணும் இல்லையா? ஸ்தடத்தம் அது தமிழ்ல மொழிக்கு முதல்ல வரும்போது தடத்தம். அதாவது உதாரணம் கிட்ட ஸ்கந்தன்கிறது கந்தன் வருது இல்லையா, ஸ்கந்தன் கந்தன், ஸ்தலம் தலம், அது முடியும். வட எழுத்து ஒரு எழுத்துடன் சொல்லாருமே, அதுக்கு நன்னூலே தெரியும் இடம் சொல்லிட்டேன். ஒரு சொல் வந்து ஒரு வடமொழி சொல் தமிழிலேயே வரும் பொழுது தச்சமம் தப்பவம் என்ற ரெண்டு முறையில எப்படி வருங்கிறது தமிழ்ல வரையறுத்துட்டான், எல்லாம் பண்ணி வச்சுட்டான். எல்லா கல்வி நூல்கள்னு சொல்றது எல்லாம் பெரியவங்க பண்ணி வச்சுட்டான். படிக்காதான் நம்ம குறைய தவிர, அவங்க பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை, கான்ட்ரிபியூட்டட் எவ்ரிதிங்.
அடுத்த லட்சணம் சொல்றது ஞானிகள் சொன்ன பற்றி சொன்ன
இல்ல இல்ல, அதாவது அந்த மூன்று பொருள்களும் அந்த தனக்குள்ள இன்னொரு பொருளோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கும் போது அறிகின்ற ஒரு கேரக்டர். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா, the character of an object with reference to another object.
தடயம்
அது தடயம்ங்கிறது வேற, அது உங்க கிரிமினல்ல தடயம் புறநாயில வருது.
Association to
something, இல்ல சம்திங் அந்த வார்த்தை ஆன்மான்னு அர்த்தம் இல்லை, இறைவன் வந்து உலகத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருப்பான், ஆன்மாவோட எப்படி சம்பந்தப்பட்டிருப்பான், ரெண்டுமே கேரக்டர் தான். இதுவும் ஒரு கேரக்டர், அதுவும் ஒரு கேரக்டர். ஆகவே இறைவனுடைய பரிஞானத்தினாலே இந்த மூன்று பொருள்களின் சுருபலக்கணத்தை, இறைவன் மட்டும் இல்ல இந்த ஆன்மாவுடைய சுருபலக்கணத்தையும் அறிய முடியாது. அதான் பிரச்சனை. இப்ப உயிரை வந்து நம்ம எப்படி அறியிறோம், அனுமானத்தினாலதான் அறியிறோம், உயிரை பார்த்து அறியல. உயிரினுடைய தன்மையை அறிவது சுருபலக்கணம், ஆன்மாவின் சுருபலக்கணம் அது. ஆனா இப்ப நீங்க அப்படி அறியலையே, நினைக்கிறோம் ஏதோ ஒரு பொருள் இந்த வந்து அனுமா இன்ஃபரன்ஸ், யூ ஆர் ஓன்லி கெஸ்ஸிங் பை இன்ஃபரன்ஸ், நாட் சீயிங் தி சோல். அந்த மூன்று பொருள்களுக்கு அது ரெண்டு லட்சணம் உண்டு, கடவுளுக்கும் சொருபம் நடத்தம் உண்டு, ஆன்மாவுக்கும் சொருபம் நடத்தம் உண்டு, மாயைக்கும் உண்டு, ஆனந்தத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. இந்த ஆறு பொருள்களும் சகிச்சுதான் சொல்லி, இந்த ஆறு பொருள்களுக்கும் சடத்தமும் உண்டு, சொருபமும் உண்டு. அதுக்கெல்லாம் விளக்க நிகழ்வேன், சடத்தத்தை எப்படி அறிவது, சுரூபத்தை எப்படி அறிவது, மாபாடிப்ப என்ன லாஜிக்கல் அனாலிசிஸ்னா அவங்ககிட்டதான் அப்பதான் பார்க்கணும். என்ன அருமையா சொல்லு. அப்ப அடுத்த கேள்வி, எப்படி சொருபம்னா என்ன, சடத்தம்னா என்ன, சுரூபத்தை அறிவது எப்படி, அடுத்த கேள்வி சொருபம்னா என்ன, சடத்தம்னா என்ன தெரியாது. அப்புறம் அறிகின்ற மெத்தட் ஒண்ணு இருக்கு, மெத்தடாலஜின்னு ஒண்ணு இருக்கேன், எப்படி அறிவது, அதுக்கெல்லாம் சொல்ல மாபாடி. அது தசகாரியங்கிறது அல்ல நிலைதான். தசகாரியம் என்னன்னா ஆன்மா இறைவனை நோக்கி போகின்ற அந்த நிலையில சுத்தாவத்தைகள் வரும்பொழுது வரக்கூடிய பத்து நிலைகள் தான் தசகாரியம். நம்ம நாங்க இடத்துக்கே போலாம், நமக்கு வந்திருக்கிறது என்ன அவத்தைகள், சரிங்களா, கீழாளவத்தை, மேலாளவத்தை, மத்தியாளவத்தை, இந்த மூணு அவத்தையில நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த சுத்தாவத்தைக்கு போற உடனே சுத்தாவத்தையில ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதான் தசகாரியம். அது சுத்தாவத்தையில் ஏற்படுகின்ற பத்து படிகள், அதுதான் தசகாரியம். அந்த சுத்தாவத்தையில எங்க நிற்கும், இந்த ஆறு ஆதாரங்கள் நிற்க, அந்த ஆதாரங்கள் வேற மாதிரி வரும். அந்த நின்மல அவத்தைகள் என்ன குறிச்சுக்கோங்க, நின்மல அவத்தைகள் அது பேர் உண்டு, சுத்தாவத்தைகள்னு பேர் உண்டு.
இறைவன் தடத்த நிலையில் தான் தன்னுடைய வடிவங்களை எடுக்கிறார்.
ஆமா, கரெக்ட்.
உருவங்கள்
அது அந்த அந்த இறைவனுடைய அந்த உருவங்கள், இந்த பாடிங்கிறது எப்படிங்கிறது ஒரு பெரிய
காண்டி.
அது நான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு நாள் விளக்கேன், ஏன்னா அது அது பெரிய கேள்வி. ஆக அந்த ஐந்து விஷயங்கள், அதனாலதான் சிவங்க இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுல சில கேள்வி இருந்தது, குட்டையை குழப்பதுன்னு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. உடனே அவன் கேட்பான், சிவஞான உலகம் ஒரிஜினலா டிரான்ஸ்லேஷன் மொழிவே அப்படிங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, your question is wrong man, question is erroneous. Sinyana bodham consists of what, you tell me. Adhe theriyilla ivaru kelvi kekkar. Sinyana bodham anju angangalai udayathu, sinyana bodha sootram, sinyana bodha vaartiyam, sinyana bodha merkol, sinyana bodha yedu, sinyana bodha drishtangam.
சிவஞான போதம் என்று சொல்லக்கல, இந்த சிவஞான போதம் தான் சொல்றோமா, மாணிக்க
வாசகர்கள் முதல் நூல் அதுல ஒண்ணு தப்பு இல்ல. சிவஞான போதம் தமிழ் முதல் நூல், தமிழ்ல வந்து முதல் நூல்னு சொல்லிக்கலாமே ஒழிய, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அது டிரான்ஸ்லேஷன் இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் சிக்கலாம். ஏன்னா அது சொன்னா நிறைய சோ மெனி க்வெஸ்சன்ஸ் உட அரைஸ், எப்பயுமே ஒரு ஆன்சரை கொடுக்க போனா அது என்ன கேள்வியை வருங்கிறத சிந்திக்கணும் நீங்க. அப்போ மெய்கண்டாரு தான் சொன்னார்னு சொன்னா, மெய்கண்டாருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தம் இல்லையாக்கோ, அந்த கேள்வி என்ன சொல்ல போறேன். அப்ப சைவ சமயம் அனாதியானது பழமையானதுன்னு சொன்னா அடிவிட்டு போயிடே. சிவஞான போதம் கிடைத்தது 1234 என்று குறிச்சுக்கோங்க, சிவஞான போதம் கிடைச்ச வருஷம் 1234. அப்ப தேர் வாஸ் நோ சைவ சித்தாந்தம் தமிழ்நாடு. அடுத்து என்ன கேள்வி வருது, அப்போ திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற ஞானிகள் மெய்கண்டாருக்கு முன்னாடி இருந்தவங்க, அப்ப தேவர் நாட் அவேர் ஆஃப் சிவஞான போதம், தே டிட் நாட் நோ சிவஞான போதம். என்ன சொல்ல போற, அப்படி சொன்னா சைவத்துக்கு இழுக்கு வருதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறான். அப்படி சொன்னா நம்ம சமயத்துக்கு இழுக்கு வருதே ஒழிய சிறப்பு வரலையே. ட்ரெடிஷனலா அது சில பேரு ஆராய்ச்சிக்கே போறதில்லை, இவங்க சொல்லிட்டாங்க விடுங்க, அது ஒரு குரூப் இருக்கு.
தமிழ் நூல்களே கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு,
அதுவும் எல்லாம் நானூல்லே எல்லாம் வருது. கொள்கை விளக்கு இங்க டெர்மினாலஜி வச்சு சொல்றாரு, லாஜிக்கலா சொல்றாரு. அதான் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, சங்க இலக்கியத்துல இல்லாம இருக்கா இருக்கு, ஆனா அவங்க லாஜிக்கலா சொல்லல, கன்க்ளூஷனா சொல்லிட்டு போயிடுறாங்களே ஒழிய அதுக்கு என்னென்ன எதிர்கேள்வி வரும்னு அவங்க சொல்லலையே.
தர்க்க ரீதியாக தான் இவர் சொல்லியிருக்கிறார்,
தர்க்க ரீதியாக அளவை நெறியில வந்து விளக்கிறது தான். அதனால அளவை நூலின் இயல் உணர்ந்தோரைன்னு சொல்றார். அது எல்வா சுவாமி எழுதும்போது அந்த அவனவள் அது என்னும் எண்பதான உறவர்னு முடிக்கிறாரு. அப்பதான் அவர் எழுதினார் சிவஞான சுவாமி, ஈண்டு புறவர் என்றது. இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு, தமிழ் படிச்ச புறவர் போனா குட்டி கராட்டா தான் பண்ணுவான்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல போறான், தமிழ் படிச்சவன் தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல போறான். அதுக்காக தான் என்ன சொன்னாரு, அவர் முதலே அச்சிட்டு வச்சிட்டார். இந்த சிவஞான போதத்துல என்மனார் புலவர்னு சொன்னார் இல்லையா, இங்க புலவர்னு யார மீன் பண்ற, ஈண்டு புலவர் என்றது அளவை நூலின் இயல் உணர்ந்தோரை. இங்க புலவர் என்று சொல்வது தமிழ் படிச்ச புலவரை சொல்லல, லாஜிக் படிச்சவன், தர்க்க சாஸ்திரத்தை படித்தவன் தான் அங்க சொல்ல
புலவன். புலவன்
புலவன் தான், அதான் புலவன் தான், ஒன் இஸ் ஒன் ஹூ இஸ் ப்ரொஃபஷன் இன் அ ஃபேக்கல்டி. இன்னைக்கு தமிழ்ல சொல்லும் போது ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸுக்கு தமிழ் என்ன போடுறேன் இல்லையா, விஞ்ஞான புலம் தான் எழுதுறான் யூனிவர்சிட்டியில. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். ஆகவே அப்ப எப்படி கேட்கணும் கேள்வி வந்து, வினா வடு சிவஞான போதம் முதல் நூலா முடிவேற்பான்னு கேட்டா, வினா வடு எப்படி கேட்டுக்கணும் கேள்விய, சிவஞான போத சூத்திரம் முடிவேற்பான்னு கேட்டுக்கணும். அப்படி ஒழுங்கா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். இங்க என்ன பண்றோம், சிவஞான போதத்துல அந்த மேற்கோ வாத்தியம் மேற்கோள் ஏது உதாரணம் முடிவேற்பு இல்லை என்பது முடிவு செய்யப்பட்ட விஷயம், அதுல பிரச்சனையே கிடையாது. அது மெய்கண்டார் ஒரிஜினல் தான், நாம அப்படிதான் சொல்லியிருக்கோம். சூத்திர மொழிபெயர்ப்பானது பாயிண்ட்.
இதுக்கு முந்தியது திருவுந்தியா திருக்குலாட்சி படிச்சாருன்னு சொல்லிடணும்.
அவர்கள் சைவ சித்தாந்தத்தை சொன்னாங்களே ஒழிய தர்க்க முறையில அப்ளை பண்ணல இல்லையா, அவர்கள் தர்க்கத்தை அப்ளை பண்ணி சொல்லல இல்லையா,
இதே மாதிரி
கன்க்ளூஷன் சொல்லிட்டாங்க, கன்க்ளூஷன் சொல்லிட்டாங்க.
யார் சொன்னார்கள் கூடி அவங்களை பற்றிய விவரம் இல்லை.
ஆசிரியர் பெயர் வருது, வரலாறு வந்து முழுமையா கிடைக்கல. அதே போலதான் சந்தானகருடைய வாழ்க்கை வரலாறையும் வந்து செறிவழி செய்தான வந்துருந்தது. மெய்கண்டாவுடைய வரலாறு, உமாசுவருடைய வரலாறு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதை யாரு பண்ணிருக்கா, ஏன்னா இதுல வர்ற உமாவசிவன் தான் அதுக்கே வரலாறு சொல்றாரு. சந்தான குரவில் வர உமாவதி இருக்காரு, இவர் தான் திருமலை எப்படி கிடைச்சது, நம்பியாண்டா நம்பிகளுடைய வரலாறு, சேக்கலாருடைய வரலாறு
சொல்றாரு
அப்படிங்கிற சொல்றவரே இவர் தானே. இவர் இவர் வரலாறு யாரு சொல்றது, அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த கைலாய பரம்பரையில திருவாவூர்துறை தருமபுரம் போன்ற ஆதீனங்கள்ல அது செவி வழியாக அந்த வரலாறுகள் வந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து ஒரு ரிட்டன் இது கொடுக்கணுமே இல்லைன்னா நாளைக்கு பிற்கால சந்தை தெரியாம போயிருமேங்கிறக்காக தான் ரெண்டு நூல்களை எழுதினாங்க. அதாவது சந்தான குறவர் நான்மணி மாலை, இன்னொன்னு சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகம். சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகம் அந்த நூல்ல டாக்டர் லம்போட்டோ இல்ல, நான் உங்களுக்கு வாங்கி நீங்க நிறைய சேர்த்து வைக்கிறாரு, லம்போ நிறைய சேர்த்து வைக்கிறார். புராண சங்கிரகம், சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகம்
சங்கிரகம்
இதெல்லாம் நூல் இப்ப கிடைக்கிற நானும்
அதிலேயே சரித்திரம் எல்லாம்,
அதாவது செவி வழியாக வந்த சேக்கலாறு வந்து அப்படி இல்லை, சேக்கலாறு வந்து அருள் வாக்கு, இவர்களை வந்து நம்ம சேக்கலாறு மாதிரி செய்தா கொள்ளல. இதை எழுதுனவங்க இருக்காங்களே திருவாரூர் வைத்தியநாத தேசிய, இதை எழுதுனவங்க இன்னொருத்தர் வந்து திருமயிலை வித்வான் சண்முகம் பிள்ளை. திருமயிலை வித்வான் சண்முகம் பிள்ளை தான் சந்தானகரவர் நான்மணி மாலை செஞ்ச. திருவாரூர் வைத்தியநாத தேசிய தான் சந்தானாச்சாரியார் புராண சங்கிரகம் பண்ணார். அதுலதான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த செவிவழி செய்தியாக கர்ண பரம்பரையாக வந்தவற்றையெல்லாம் ஒரு எழுத்து வடிவம் கொடுத்தாங்க. கொடுத்து இப்ப அல்ல அத்தாரிட்டி, இப்போதைக்கு இப்போதைக்கு மெய்கண்டாருடைய வாழ்க்கைக்கும் சந்தானருடைய வாழ்க்கைக்கும் அதுதான் பிரமாணம். அதை வைத்துக் கொண்டுதான் பேச முடியும். அப்போ வினா வலு விஞ்ஞான சூத்திரம் மொழிபெயர்ப்பான்னு கேட்டா நீ ஏதோ அதாவது அந்த கான்ட்ரவர்சியை புரிஞ்சு கேட்கறான்னு அர்த்தம் இல்லையா? சிவஞான போத மொழிபெயர்ப்பான்னு கேட்டா நீ உனக்கு கான்ட்ரவர்சி என்னன்னே புரியல. இதெல்லாம் அந்த நுணுக்கங்கள். இதுவுமே என்னத்தையும் அனைவரையும் அங்கேயோ படிச்சுட்டு இங்க வந்து என்னத்தையோ தெரிஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். எங்க கேள்விக்கு வந்து பரவாயில்லை, எனக்கு பிற்பகுதி கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிருக்கேன். சில சமயத்துல அது அமைதியை பொறுத்திருக்கு என்று சொல்லிக்கொண்டு பல செய்திகள் பார்ப்போம். ஆரிரு தனதோல் வாழ்க, அருமுகம் வாழ்க வெப்பை, ஊரு செய்ய தனிவேர் வாழ்க, எளிய மங்கை வாழ்க, யானை தன் அடங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.